நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் பகுதி 74 இன்று எனது இந்தியா என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்குவதற்காக தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குநர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒரு நூலை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூலின் பெயர் எனது இந்தியா. எஸ் ராமகிருஷ்ணன் என்பவர் ஆசிரியராக இதை எழுதியுள்ளார். இவர் தமிழ் நவீன இலக்கிய எழுத்தாளரான எஸ் ராமகிருஷ்ணன் என்ற பெயரில் இலக்கியம், சினிமா, நாடகம், பத்திரிகை, இணையம் என்று பல தளங்களிலும் இயங்கி வருகிறார். எனது இந்தியா என்ற ஒரு நூல் என்பது இந்தியா வரலாற்று கல்வெட்டுகளாக இந்த புத்தகம் உள்ளது. அதாவது தாளசிறந்த பார்வையோடு உண்மையை மட்டும் பதிவு செய்யும் திறமைமிகு தேடுதலோடு இந்திய வரலாற்றை கால கல்வெட்டாக படைத்திருக்கிறார் நமது ஆசிரியர். இந்தியாவின் 4 திசைகளிலும் பயணித்தவராக, படித்தவராக, ஆவணங்களை தொடங்கி ஆராய்ச்சிகள் வரை பகுத்து பார்த்தவராக எனது இந்தியா என்ற புத்தகம் பல பக்கங்களை கொண்டிருக்கிறது. சுமார் 464 பக்கங்கள், 100 தலைப்பு. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை சொல்லுவதாக அமைந்தது. நீதியின் முன்னால், நீதிக்கு போராட்டம், மெக்கேலேயின் பல்லாக்கு, வராக மித்திரர், நினைவுகள் அழிவதில்லை, அசோகரின் ஆணை, ஷாஜகானின் மகள், உப்பு கடத்தல், ஆதிச்சநல்லூரும் சிந்து சமவெளியும், 2 போராளிகள், வெள்ளையனின் பெருச்செயல், உலகின் முன்னோடி நாடு, இப்படி ஒரு 100 தலைப்புகள் உள்ளடக்கிய இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் நீதிக்கும் இந்திய வரலாற்றுக்கும் உள்ள தொடர்பை முகலாயர் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்களோடு ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார். முகலாயர்களின் படையெடுப்பு, கஜினி முகமது 17 முறை படையெடுத்தது, இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடித்த அவலம், மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அரியணை பிடிப்பதற்காக நடந்த சதிகள், நாடு பிடிக்கும் ஆசையில் நடந்த போர்கள், வளம் கொழித்த செல்வ செழிப்போடு விளங்கிய இந்தியாவின் நிலை, வாஸ்கோடகாமாவின் வருகைக்கு பின்னால் வணிகம் என்ற போர்வியில் இந்தியா சுரண்டப்பட்ட கோலம் என இந்திய வரலாற்று சம்பவங்களை தெளிந்த நீரோடையில் ஓட்டமாக சொல்லியிருக்கிறார் எழுத்து வடிவமாக நமது ஆசிரியர். இந்தியாவில் ஏற்பட்ட ஆட்சி அதிகார மாற்றங்கள், மக்களின் வாழ்க்கை நிலை, கலாச்சாரம், பண்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றம், முகலாயர்கள் காலத்தில் இந்தியாவின் நிலை, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மக்கள் சந்தித்த கொடுமைகள், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, தேச பிரிவினின் போது நிகழ்ந்த வெறி செயல்களின் கோர தாண்டவம் என எண்ணிலடங்காத வரலாற்று சம்பவங்களை எவ்வித விடுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் இந்த நூல் பதிவு செய்திருக்கிறது. இதில் இனம், மொழி, இலக்கியம், மதம் என்று எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பூர்வமாக நமது ஆசிரியர்கள் தொட்டு பல நூல்களை மேற்கோள் காட்டி மிக தெளிவாக புரியும்படி எழுதியிருக்கிறார். பல நேரங்களில் வரலாற்று ஆசிரியனாக செய்திகளை மட்டும் தந்தா போதாது, அல்லது எழுத்தாளனாக அந்த செய்தியை பின்னுள்ளமாக மனித துயரத்தை நெருக்கடியை முதன்மைப்படுத்துவதாக என்ற ஊசலாட்டம் ஒவ்வொரு எழுத்தாளனுக்குள்ளும் இருந்தது. மன இயல்பியின் போக்கில் இரண்டையும் ஒன்றிணைத்தே இத்தகைய கட்டுரைகள் நமது ஆசிரியர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு வரலாற்று தகவல்கள் மட்டும் போதாது, பண்பாடு, பொருளாதாரம், அரசியல், சமூக காரணிகள், தொழில்நுட்பத்தின் வருகை, அறிவியலின் வரலாறு, இலக்கியத்தின் பல்வேறு போக்குகள், வாய்மொழி மரபு, மொழியியல், மாடுமையல், அகழ்வாய்வு என பல்வேறு துறைகளிலும் அறிதலும் தொடர்புபடுத்தி புரிந்து கொள்வதும் அவசியமானது. அந்த பணியில்தான் என்னோடு ஒத்துழைத்த தந்த பல்வேறு துறை சார்ந்த நண்பர்களையும் இந்த எழுத்துக்கள் மூலமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறேன். இந்தியாவை புத்தர்கள் ஆண்டார்கள், கில்ஜி வம்சம் ஆண்டது, முகலாயர்கள் ஆண்டார்கள், இப்படி பேரரசுகள் குடையின் கீழ் இந்தியா ஆட்சி செய்யப்பட்ட போது அவர்கள் எவரும் தங்களது மொழியை இந்திய மக்கள் அனைவரும் கட்டாயமாக பேச வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கவில்லை. நம் மீதும் திணிக்கவும் உருதும் அரபும் ஆட்சி மொழியாக இருந்த காலத்தில் சமஸ்கிருதம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. பாலியும் பிராகிருதமும் வந்தபோது தமிழ் மொழி அழித்து ஒழிக்கப்படும். ஆனால் கள்ளையர்கள் நம்மை ஆண்ட 300 வருடங்களில் நம்முடைய தமிழ் மொழியை மெல்ல மறந்து அவர்கள் ஆங்கிலத்தை நமது மொழியாக்கி கொண்டதுதான் இங்கு நடந்தது. வரலாற்றின் பெரும் பிழைகளில் இதுவும் ஒன்று. ஆங்கிலம் நமக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்று சொல்லவில்லை. தமிழ் மொழியை துறந்து எதற்காக ஆங்கிலத்தை நமது மொழியாக்கிக் கொண்டோம்? தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவது ஏன் அவமானத்துக்குரிய ஒன்றாக மாறியது? சரித்திரத்தின் இந்த கேள்விக்கு நமது விடை மௌனம் மட்டுமே என்ற ஒரு ஆழ்ந்த கருத்தை கடந்த காலம் நிகழ்காலத்தில் கற்றுத்தரும் பாடத்தின் பெயர்தான் நான். சரித்திரம் என்பது உறைந்து போன கற்படிவம் இல்லை, அது வாழ்பவர்களுடைய அனுபவங்கள் வழியே நாம் கவனிக்க தவறிய உண்மைகளை, மறந்து போன நினைவுகளை, அறியப்படாமலேயே போன துயரங்களை நினைவூட்டும் ஒரு அறிவு துறையாகும். இப்படி பல்வேறு செய்திகளை நமக்கு மிக அழகாக தன் எழுத்தின் மூலமாக ஒவ்வொரு கட்டுரையிலும், அதாவது வரலாறு ஒரு உண்மையை சுட்டிக்காட்டுகிறது, அதிசயங்களை உருவாக்கி காட்டுவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் அதிசயமானதாக இருப்பதில்லை என்பதே. ஆக எளிமையின் பெயரால் அதிக கெடுபிடிகளை கண்டிப்புகளை உருவாக்க முடியும் என்பதற்கு அவுரங்கசீப் என்ற ஒரு முகலாய மன்னருடைய ஆட்சி அங்கு வரலாற்று செய்தியாக பதிவு செய்தது. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தனக்கு நடந்த சம்பவங்களை உண்மையாக பதில் சொல்லக்கூடிய பக்கங்களுக்கு பக்கங்கள் செய்திகள் மேற்கோள்கள் எத்தகைய புத்தகங்களை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது, ஒவ்வொரு கட்டுரைக்கும் இடையில் வாசிப்போம் வாருங்கள் என்ற ஒரு தலைப்பில் இது சார்ந்த புத்தகங்கள், அந்த புத்தகங்களிலிருந்து தான் இத்தகைய செய்திகள் இங்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதுபோன்று உலக வரலாற்றிலேயே இந்தியாவில் தான் அதன் குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய கல்வித்துறையும் ஒரே நபர் தான் உருவாக்கினார். 1835 பிப்ரவரி 2 அவர் தனது கல்விக் கொள்கையை சமர்ப்பித்தார். அவர்தான் மெக்கலே. ஆக இந்தியாவில் இன்றைய கல்வி வளர்வதற்கும் வருவதற்கும் காரணமாக இருந்தது இந்த மெக்கலே. ஆனால் இந்த கல்வி சட்டத்திற்கு முன்பாகவே சத்ரகுப்தர் காலத்தில் வாழ்ந்த வானசாஸ்திர அறிஞர் வராக மித்திரன் 505 ஆண்டு பிறந்தார். கிரகணம் வரப்போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் எளிய முறையை வராக மித்திரன் கண்டுபிடித்தார். இந்தியாவில் புகழ்பெற்ற 6 பௌத்த பல்கலைக்கழகங்கள் இருந்தன. அதற்கான இடம் நாளந்தா, விக்ரமசீலம், உடந்தாபுரி, சோமநாதபுரம், ஜகதாளம், பல்லடி போன்றவையாகும். இப்படி இந்த 6 பகுதிகளிலும் பல்கலைக்கழகம் இருந்ததற்கான அடையாளங்களும் இன்றளவும் அக்காலங்களிலே நுழைவுத் தேர்வு நடத்தியிருக்கிறார். அந்த நுழைவுத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். பேராசிரியர்களை துவாரா பண்டிதர் என்று அழைத்தார். இப்படி அரிய செய்திகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் ஆங்காங்கே ஒட்டி கிடைக்கின்றன. எனவே என்னுடைய நம் நேயர்கள் அனைவரும் இத்தகைய வரலாற்று ஒரு பாடப்பகுதியை கொண்ட எனது இந்தியா, நீ எனது இந்தியா என்பது ஒட்டுமொத்த இந்தியருடைய ஒவ்வொரு மாநிலங்களிலும் நடந்த முக்கிய சம்பவங்களுடைய தொகுப்பு தான். இதை எஸ் ராமகிருஷ்ணன் என்பவர் மிக அழகாக தன்னுடைய எழுத்தின் மூலமாக, அந்த எழுத்தில் ஒரு கதையில் அவருடைய புதிய நடையிலும் மிக சரியான கருத்துக்களை நடுநாயகமாக எடுத்துக் கொண்டிருந்தார். இந்த புத்தகத்தை பதிப்பிட்டது விகடன் ரத்ரம். எனவே இத்தகைய புத்தகங்களை படிக்கும் போது நமக்கு ஆள் மனத்தில் அரிய செய்திகளையும் சில வரலாற்று அசைவுகளையும் ஏற்படுத்துவது. இதன் மூலம் நம்முடைய நேரம் ஒரு முழுமையான அர்த்தமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே அடுத்த வாரம் இன்னொரு புத்தகத்தின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை எனது இந்தியா என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்கிய டாக்டர் கே செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.